அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழ் ஓசை. மே மாதம் 16 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார் சுவாமிநாதன். இன்றைய தமிழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்திறங்கில் சம்பூர் பகுதியில் காணியை திரும்ப கொடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இலங்கை உயர்நீதிமன்றம் தற்காலிக தடை வைத்திருப்பது குறித்த செய்திகள், பிறகு இலங்கையின் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தேசிய கீதத்தை எந்த மொழியில் இசைப்பது என்பது தொடர்பில் ஏற்பட்ட வன்முறையில் ஒருவர் தாக்கப்பட்டது குறித்த செய்திகள்,
எங்களுக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கவங்களை உதைக்கும் போது சிங்கள மொழி சொல்லி தான் உதைச்சாங்க. அவங்களோட பிரச்சனை வந்து அவங்க தேசிய கீதம் தமிழ்ல போட்டுன்ற மாதிரி தான் அவங்களோட கதை. அதுதான் காரணமா இருக்கு.
அரிய வகை தவளைகளையும் தேரைகளையும் விரும்பி சாப்பிடும் பேரூர் நாட்டவர் குறித்த செய்தி பதிவு. அதைத் தொடர்ந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அமைத்த நாடு கடந்த அரசு நடத்திய வங்கியில் பணம் போட்ட செல்லையா நாடரின் குடும்பத்தினர் அந்த பணத்தை இனி திரும்ப பெறவில்லை, பெற வாய்ப்பில்லை என்ற முடிவுக்கு வந்துள்ளது குறித்த செய்திகள்,
அவர் யாராவது வருவாங்க கூட போவாங்க, இந்த பணம் வந்துடும், நான் வந்து இப்போ அதிகாரியை பார்க்க போறேன், மினிஸ்டர் பார்க்க போறேன் அப்படிலாம் சொல்லுவாரு. அப்புறம் வரும்போது எல்லாம் எப்பயும் போல கூப்பிட்டு போனாங்கப்பா, யாரையும் ஒன்று காட்டலை வந்துட்டேன் அப்படின்னு தான் வருவாங்க. எப்பயுமே கடைசி வரைக்கும் அதான் நடந்துச்சு.
இன்ன பிற செய்திகளும், நிகழ்ச்சியின் இறுதியாக நேயர் நேரமும் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
அமெரிக்க கமாண்டோ படை அணியினர் நடத்தியிருக்கின்ற அதிரடி தாக்குதலில் இஸ்லாமிய அரசு இயக்கத்தின் முக்கிய பிரமுகர் ஒருவரை கொன்றிருப்பதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அறிவித்திருக்கிறது. அமெரிக்கா சிரியாவுக்குள் புகுந்து இப்படியான கமாண்டோ பாணி தாக்குதலை நடத்தியிருப்பதாக தெரிய வருகின்ற முதலாவது சந்தர்ப்பம் இதுவே. அபு சையாப் என்ற நபரை உயிருடன் பிடிப்பதே தமது அணியின் நோக்கமாக இருந்ததாக பென்டகன் கூறுகின்றது. அவர் ஐஎஸ் இயக்கத்துக்கான நிதி பரிமாற்றங்களை நிர்வகித்து வந்தவர் என்று நம்பப்படுகிறது. இந்த தாக்குதலின் போது அபு சையாஃபின் மனைவி பிடிபட்டிருக்கிறார்.
ஈராக்கில் ரமாடி நகரில் முக்கிய அரச கட்டடங்களை இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகள் கைப்பற்றி ஒரு நாள் கடந்துள்ள நிலையில் அந்த நகரை மீள கைப்பற்றும் முயற்சியில் ஈராக் படையணிகள் அங்கு அனுப்பப்பட்டுள்ளன. அவர்களுக்கு உதவியாக அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படையினர் விமான தாக்குதல்களை நடத்தி வருவதாக ஈராக் ராணுவத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். நேற்று வெள்ளிக்கிழமை தற்கொலை கார்குண்டு தாக்குதல்கள் மூலம் தாக்குதல் நடத்திய ஆயுததாரிகள் அரச கட்டடங்களை கைப்பற்றி அங்கு தங்களின் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டனர்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சீன சுற்றுப்பயணத்தின் கடைசி நாளான இன்று ஷங்காய் நகரில் 22 பில்லியன் டாலர்களுக்கும் அதிக பெறுமதியான வணிக ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகியிருக்கின்றன. இந்தியா தொழில் முதலீடுகளை வரவேற்க தயாராக இருக்கிறது என்று இந்திய மற்றும் சீன நிறுவனங்களின் 200 தலைமை அதிகாரிகளின் முன்னிலையில் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார்.
I can assure you that once you decide to be in India, we are confident to make you more and more comfortable.
துறைமுகங்கள், தொழிற்சாலை வளாகங்கள் மற்றும் எரிசக்தி முதலீடுகள் என்று பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டிருக்கின்றன.
சிரியாவின் மத்திய நகரான பல்மைராவிற்குள் நுழையும் இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகளின் முயற்சியை அரசபடைகளும் அவர்களின் கூட்டுக்குழுக்களும் முறியடித்துள்ளதாக தெரிய வருகிறது. நகரின் பாதுகாப்பு முன்னரங்குகளை ஊடறக்கும் ஐஎஸ்இன் முயற்சி நேற்றிரவு தோல்வியடைந்ததாக அங்கிருந்து பிபிசிக்கு தகவல் கிடைத்தது. புறநகர் பகுதிகளில் மோதல்கள் நடந்துள்ளன. பிரதேசவாசிகள் பலர் மோட்டார் தாக்குதல்களில் கொல்லப்பட்டுள்ளனர். நகரம் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் பிடியில் விழுந்தால் உலக பிரசித்தி பெற்ற பல்மைரா நகரின் தொல்பொருள் பகுதிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என அஞ்சப்படுகிறது.
எகிப்தின் முன்னாள் அதிபர் முகமது மோர்சிக்கு அந்நாட்டு நீதிமன்றம் ஒன்று மரண தண்டனை விதித்திருக்கிறது. 4 ஆண்டுகளுக்கு முன்னர் பெருமளவிலான கைதிகள் சிறைச்சாலையை உடைத்துக் கொண்டு தப்பிச் சென்ற சம்பவம் தொடர்பில் முகமது மோர்சி மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. மரண தண்டனை நிறைவேற்றப்பட முன்னதாக எகிப்தின் மத விவகார அதிகாரிகள் தண்டனை தொடர்பான தங்களின் நிலைப்பாட்டை அறிவிப்பார்கள். அரச ரகசியங்களை வெளியிட்டதாகவும் முன்னாள் அதிபர் மீது குற்றச்சாட்டியிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பினரால் ஆதரிக்கப்பட்ட முகமது மோர்சி 2013 இராணுவத்தினரால் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார். அன்றிலிருந்து முன்னாள் அதிபருக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் எதிராக ஆட்சியாளர்கள் நீதித்துறையை கருவியாக பயன்படுத்துவதாக மனிதுரிமை அமைப்புகள் குற்றஞ்சாட்டி வருகின்றன.
பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸை வத்திகானில் சந்தித்துள்ள பாப்பரசர் பிரான்சிஸ் அவரை சமாதானத்திற்கான தூதர் என்று பாராட்டினார். பாலஸ்தீனத்துடன் முதலாவது ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட ஆயத்தமாகி வருவதாக வத்திக்கான் தெரிவித்திருந்த சில நாட்களில் பாலஸ்தீன தலைவரின் விஜயம் இடம்பெற்றுள்ளது. பாலஸ்தீன பிரச்சினைக்கு இரண்டு தேசங்கள் என்ற தீர்வுக்கு இந்த உடன்படிக்கை ஆதரவளிக்கின்றது. பாலஸ்தீன ஆட்சியின் கீழ் கத்தோலிக்கர்களின் விவகாரத்தை வத்திக்கான் மேற்பார்வை செய்வதற்கும் உடன்படிக்கையில் ஏற்பாடு உள்ளது.
செய்தியறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் ட்விட்டர் மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இந்திய உதவியுடன் அனல் மின் நிலையம் அமைப்பதற்காகவும் தனியார்கள் தொழிற்சாலைகளை அமைப்பதற்காகவும் கிழக்கு மாகாணம் சம்பூரில் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் ஒரு பகுதியை திருப்பி அளிக்கும் அரசின் நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. நிலம் திரும்ப அளிக்கப்பட்டால் தமது முதலீடுகளை இழக்க நேரிடும் என்று தனியார் நிறுவனம் ஒன்று தொடுத்த வழக்கிலேயே இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களுடன் நமது நீதிமன்ற செய்தியாளர் கே சுதயகுமார்.
சம்பூர் அதி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் அமைந்துள்ள காணியொன்றை தொழிற்சாலையொன்றை அமைப்பதற்காக பெற்றுக் கொடுப்பதற்கு கடந்த அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானம் ஒன்றை ரத்து செய்வதற்கு தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எடுத்துள்ள தீர்மானம் ஒன்றை உச்ச நீதிமன்றம் தற்காலிகமாக தடை செய்துள்ளது. லங்கா கேட்வே இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி தாக்கல் செய்த மனுவொன்றை ஆராய்ந்த உச்ச நீதிமன்றம் இந்த தடையுத்தரவை பிறப்பித்துள்ளது. சம்பூர் அதி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் தொழிற்சாலையொன்றை ஆரம்பிப்பதற்கு கடந்த ராஜபக்ஷ அரசாங்கம் தனக்கு 2012 அனுமதி வழங்கியதாக மனுவை சமர்ப்பித்துள்ள நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனால் தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா இந்த அனுமதியை ரத்து செய்யும் அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலொன்றை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்த மனுதாரர், இதன் காரணமாக தொழிற்சாலை நடவடிக்கைகளுக்காக செலவிட்ட சுமார் 4 பில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட நஷ்டம் ஏற்படும் அபாயம் தோன்றியுள்ளதாகவும் அறிவித்தனர். எனவே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா சட்டவிரோதமான முறையில் வெளியிட்டுள்ள அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரியே மனுதாரர் உச்ச நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த மனுவை ஆராய்ந்த நீதிமன்றம் ஜனாதிபதியின் உத்தரவை அமல்படுத்துவதை எதிர்வரும் 21 வரை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பித்தது. அன்றைய தினம் இந்த மனு சம்பந்தமாக விளக்கமளிக்குமாறு நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சம்பூர் அதிவுயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் அமைந்துள்ள காணிகளை மீள் குடியேற்ற நடவடிக்கைகளுக்காக பெற்றுக் கொடுப்பதாக அரசாங்கம் அண்மையில் அறிவித்துள்ள நிலையில் இந்த தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற ஒரு நிகழ்ச்சியில் தேசிய கீதத்தை எந்த மொழியில் இசைப்பது என்பது தொடர்பாக எழுந்த சர்ச்சையைத் தொடர்ந்து அரசாங்க ஊழியர் ஒருவர் தாக்கப்பட்டிருக்கின்றார். இதுகுறித்த தகவலுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அரச நிகழ்வொன்றின் போது சிங்கள மாணவர் குழுவொன்றினால் பிரதேச செயலக அதிகாரி ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார். உயர்கல்வி மற்றும் விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சும் செங்கலடி பிரதேச செயலகமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த கண்காட்சியொன்றின் இறுதி நாள் நிகழ்வின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நிகழ்ச்சி முடிவில் தேசிய கீதம் ஒலிக்கும் மொழி தொடர்பிலான பிரச்சினையின் பின்னணியிலே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. செங்கலடி பிரதேச செயலகத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக பணியாற்றும் பத்தக்குட்டி சுமன் தற்போது செங்கலடி பிரதேச அரச மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்.
இன்றைக்கு வந்து ஃபைனல் டேட் சர்டிபிகேட் செரமனி நடந்து கொண்டிருந்தது. நிகழ்வு நிறைவேற்றதும் தமிழில் தேசிய இதம் போடப்பட்டது. தமிழில் தேசிய இதம் போடப்பட்டதும் நிகழ்வு முடிவர அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு கெஸ்ட் எல்லாம் போக நாங்களும் போகிறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருந்தோம். அப்போ கெஸ்ட் முன்னுக்கு போயிட்டாங்க, நாங்கள் பின்னாலாம் போகிறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருந்தேன். அப்படி இருக்கக்குள்ள திருப்பி அந்த தமிழ் சிங்கள மாணவர்களுக்கு இடையில தேசிய இதம் சிங்களத்தில் போடணும் என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வாய்த்தக்கம் உண்டு. அங்கே போய்கொண்டிருந்தது ஒரு 2-3 பேர் மேல ஸ்டேஜ் ஏறி திருப்பி சிங்களத்துல தேசிய இதம் போய்கொண்டிருந்தது. அந்த இடத்துல இருந்து தேசிய இதம் முடிய நாங்க நடந்து போகக்குள்ள ஒரு கும்பல் குழு கொண்டு வந்து பின்னால வந்து எங்களை தாக்கிட்டு அந்த இடத்துல நான் அப்படியே கீழே விழுந்தேன். அப்படியே என்னோட நின்ற 2 பேரும் அவங்களும் அடிவல அவங்களும் எழுமிச்சு ஓடிட்டாங்க. அப்புறம் நானும் மேலாத கட்டத்துல நிறைய அடியை வாங்கிட்டு ஓடி போய் கன்ஃபரன்ஸ் கால்ல எங்கட பிரதேச செயலாளர்கிட்ட சொன்னேன். எங்கட பிரதேச செயலாளர் தண்ட வாகனத்தில் ஏற்றி கொண்டு செங்கலடி வைத்தியசாலையில சிகிச்சைக்காக அனுமதிச்சார். எங்களுக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கவங்களை உதைக்கும் போது சிங்கள மொழியை சொல்லி தான் அவங்க உதைச்சாங்க. அவங்களோட பிரச்சனை வந்து அவங்க தேசிய இதன் தமிழ்ல போட்டுன்ற மாதிரி தான் அவங்களோட கதை. அதுக்காக அதான் காரணமா இருக்கக்கூடும்.
இந்த சம்பவம் தொடர்பாக ஏறாவூர் போலீஸில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதை போலீஸ் ஊடக பேச்சாளரான ருவான் குணசேகர உறுதிப்படுத்தினார்.
ஜாதிக கீய காயனே கிரிமேதி அதிவ் பிரஷ்னாக் மத அதிவ் ஆரவுலக்மேக.
இந்த சம்பவமானது தேசிய கீதம் இசைப்பது தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சினை. சம்பவம் தொடர்பாக ஒரு மாணவனை அடையாளம் காட்ட முடியும் என்று அவர் கூறியிருக்கின்றார். விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது என்றும் குறிப்பிட்டார் போலீஸ் ஊடக பேச்சாளரான ருவான் குணசேகர.
அடுத்த இந்திய கண்ணோட்டம். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் ஆசாத் ஹிந்த் அரசு நடத்திய ஆசாத் ஹிந்த் வங்கியில் தங்களுடைய முன்னோர்கள் போட்டு வைத்த சுமார் 42 கோடி ரூபாயை பெறுவதற்கான சட்ட போராட்டத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கின்ற ராமலிங்க நாடார் குடும்பத்தினர் பணம் மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை இழந்திருக்கின்றனர். இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
2nd World War காலத்தில் பர்மாவில் செயல்பட்ட ஆசாத் ஹிந்த் வங்கியில் தங்களுடைய முன்னோர் போட்டு வைத்த சுமார் 42 கோடி ரூபாயை பெறுவதற்கான சட்ட போராட்டத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கும் ஒரு குடும்பம் அந்த பணம் மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை இழந்திருக்கிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்ட சுபாஷ் சந்திரபோஸ் 1943 ஆசாத் ஹிந்த் அரசு என்ற ஒரு இடைக்கால அரசை அமைத்தார். அப்போதைய பர்மாவில் இருந்த ரங்கூனில் இதன் தலைமையகம் இருந்தது. ஆசாத் ஹிந்த் அரசு ஆசாத் ஹிந்த் வங்கி என்ற பெயரில் ஒரு வங்கியையும் அமைத்தது. அந்த காலகட்டத்தில் பர்மாவில் வர்த்தகம் நடத்தி வந்த பல தமிழர்கள் இந்த வங்கியில் தங்கள் கணக்குகளை வைத்திருந்தனர். அருப்புக்கோட்டையை பூர்வீகமாக கொண்டு பர்மாவில் வர்த்தகம் நடத்தி வந்த செல்லையா நாடாரும் இந்த வங்கியில் தன் பணத்தை போட்டு வைத்திருந்ததாக அவர்களது குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். தற்போது செல்லையா நாடாரின் பேத்தியின் கணவர் காமராஜிடம்தான் இது தொடர்பான ஆவணங்கள் இருக்கின்றன. தனக்கு திருமணம் ஆனதிலிருந்தே தன் மாமனார் இந்த பணத்திற்காக போராடி வந்ததை பார்த்ததாக சொல்கிறார் காமராஜ்.
1987 கல்யாணம் ஆச்சு. அப்பயே தெரியும் சொல்லுவார், போவார், ஒருவர் டெல்லிக்கு பாம்பே கூப்பிட்டு போவாங்க. அவங்க யார் யாரோ மீடியேட்டர் வருவாங்க, கூப்பிட்டு போவாங்க, வருவாங்க. நான் கூட ஏன் அலையிறீங்க வேஸ்ட்டான்னுவேன். அவங்களுக்கு தெரியாது அதில் நிறைய இருக்கு விஷயம் அப்படின்னாரு. சில இந்த இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்லாம் பார்க்கும்போது சிலது பார்த்தது தான். அவர் இருக்கும்போதே காட்டுவார், எனக்கே இதுவாக இருக்கும் இவ்வளோ பணம் இருக்கான்ட்டு. சரி இருந்தா சரி வந்தா நல்லதுதான் அப்படின்ட்டு நான் வரணும், வேற ஒன்றும்.
காமராஜின் மனைவியும் செல்லையா நாடாரின் பேத்தியுமான காந்திமதி தன் தந்தை இதற்காக நடத்திய போராட்டங்களில் எந்த பயனும் கிடைக்கவில்லை என்கிறார்.
அவர் யார் பேர் யாராவது வருவாங்க கூட போவாங்க, இந்த பணம் வந்துடும், ஏன் நான் வந்து இப்போ அதிகாரியை பார்க்க போகிறேன், மினிஸ்டர் பார்க்க போகிறேன் அப்படிலாம் சொல்லுவார். அப்புறம் வரும்போது எல்லாம் எப்பயும் போல் கூப்பிட்டு போனாங்கப்பா, யாரையும் ஒன்று காட்டலை, வந்துட்டேன் அப்படின்னு தான் வருவாங்க. எப்பயுமே கடைசி வரைக்கும் அதான் நடந்துச்சு. இயற்கையான ஆளுங்க சில பேர் வருவாங்க, அது என்ன சொல்லுவாங்க, இப்போ வாங்கணும், 30 நாளில் வாங்கிடலாம், 10 நாளில் வாங்கிடலாம், நீங்கள் நீ வெயிட் லேட் பண்ணுறீங்க, நாங்கள் வந்து கொஞ்சம் போகிறதுக்கு லேட் பண்ணுவோம், இது கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம், ஏன் வெயிட் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் போனால் எப்பயும் போல இது ஆரண கஞ்சா தான் வரும் திருப்பி.
2nd World War முடிவில் அச்சு நாடுகளின் தோல்வி, சுபாஷ் சந்திரபோஸின் மர்ம மரணம் ஆகியவற்றுக்கு அடுத்து ஆசாத் ஹிந்த் அரசு இல்லாமல் போனது. அப்போது பர்மாவின் மத்திய வங்கியாகவும் இந்திய ரிசர்வ் வங்கியே செயல்பட்டு வந்த நிலையில் இந்த ஆசாத் ஹிந்த் வங்கியின் சொத்துக்கள் பர்மிய அரசால் இந்தியாவுக்கு அளிக்கப்பட்டன. இந்நிலையில் 1944 சென்னைக்கு வந்துவிட்ட செல்லையா நாடார் தான் ஆசாத் ஹிந்த் வங்கியில் போட்டு வைத்திருந்த 42 கோடியே 30 லட்சம் ரூபாயையும் 16,000 தங்க காசுகளையும் தனக்கு திரும்பி தர வேண்டுமென சுதந்திர இந்திய அரசிடம் கோரினார். ஆனால் செல்லையா நாடார் குடும்பத்தாரிடம் இது தொடர்பான ஆவணங்கள் குறைவாகவே இருந்தன. அந்த ஆவணங்களின்படி கரீம்கனி என்பவர் 1943 நவம்பரில் ஆசாத் ஹிந்த் வங்கியில் செல்லையா நாடாரின் குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரின் கணக்கில் ஒட்டுமொத்தமாக 42,30,004 ரூபாயையும் 16,000 தங்க காசுகளையும் போட்டு வைத்ததாக காட்டுகின்றன. ஆனால் வங்கி கணக்கு புத்தகம் ஏதும் இவர்களிடம் இல்லை. 1983 செல்லையா நாடார் மறைந்துவிட்ட நிலையில் அவரது மகன் ராமலிங்க நாடார் பணத்தை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். 2005 நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் ராமலிங்க நாடார். இதையடுத்து இதுகுறித்து விசாரணை நடத்தும்படி ரிசர்வ் வங்கிக்கு உத்தரவிட்டது நீதிமன்றம். இந்த விசாரணையை பற்றி விவரிக்கிறார் காமராஜ்.
2005 நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம். ஒருத்தர் வந்து அவரும் மீடியேட்டர் தான் வந்தார். கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு லாயரை வச்சு நமக்கு ஹைகோர்ட்டில் இது பண்ணும்போது ஜோதிமணின்றவர் கொடுத்தார் ஜட்ஜு. கொடுத்து இது பண்ணும்போது இவ்வளோ 15 நாளில் உங்களுக்கு என்னென்னு சொல்லுங்கள் போது ரிசர்வ் பேங்க்லேருந்து வந்தாங்க, அதெல்லாம் இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை, இருந்தால் நாங்கள் வந்து கேட்டு சொல்கிறோம். வேணால் அந்த காலத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலையா இல்லை வேறு எங்கேயோ இருந்துக்கலாம், அதுக்கான முயற்சி நீங்கள் பாருங்கன்னாங்க. மற்றபடி வேறு எதுவும் சரியான தகவல் சொல்ல.
விசாரணையின் முடிவில் காமராஜ் குடும்பத்தினரால் போதுமான ஆவணங்களை வழங்க முடியாத நிலையில் இந்த பணம் குறித்து ஏதும் செய்ய முடியாது என விசாரணை அதிகாரிகள் அறிக்கை அளித்தனர். பலமுறை மீடியேட்டர்கள் இந்த பணத்தை வாங்கித் தருவதாக சொல்லி காமராஜை அணுகியுள்ளனர். ஆனால் பணம் கிடைக்கவில்லை. இந்திய ரிசர்வ் வங்கி தன்னுடைய விசாரணையை முடித்து பணத்தை தர மறுத்துவிட்ட நிலையில் செல்லையா நாடார் குடும்பத்தினர் தற்போது செய்வதற்கு ஏதுமில்லை.
செய்திகளை அளித்தவர் முரளிதரன். தமிழ்நாட்டு முஸ்லிம்களின் வரலாறு மற்றும் அடையாளங்கள் பற்றி பேசும் யாதும் என்ற ஆவணப்படம் அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் நடந்த 48வது சர்வதேச திரைப்பட விழாவில் ரெமி வெண்கல பரிசை வென்றிருக்கிறது. இதுகுறித்து இந்த ஆவணப்படத்தை இயக்கிய கோம்பை எஸ் அன்வர் அவர்களிடம் பேசினேன்.
ஒரு முஸ்லீம் அப்படின்னாலே ஒரு பார்வை வேறதா இருக்கு. அதோட வந்து அடையாளங்களை வந்து ஏதோ ஒண்ணுல மட்டுமே பாக்குறாங்க, ஒண்ணு முஸ்லீமா இல்லாட்டி இந்த மாதிரி வெவ்வேறு அடையாளங்களா மட்டுமே பாக்குறாங்க. இது எல்லாத்தையும் உடை தெரியணும் அப்படிங்கறதுதான் என்னோட நோக்கம். அந்த வகையில தான் இந்த படம், அதாவது எனக்கு வந்து பல அடையாளங்கள் இருக்கு அப்படிங்கறதும், இஸ்லாமிய வரலாறு வந்து பொதுவா வந்து ரொம்ப தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது, அந்த தவறை வந்து போக்கக்கூடியதாதான் என்னோட படம் இருக்கு. சோ அந்த ரெண்டு வகையிலும் இந்த செய்தி வந்து ஒரு கொண்டு போறதுக்கு இந்த அவார்டு முக்கியமானதான் நினைக்கிறேன்.
உங்களுடைய அந்த ஆவணப்படத்தில் சில காட்சிகளை யூடியூப் என்ற ஒரு இணையதளத்தில் பார்த்தேன். அதில் வந்து நீங்கள் உங்களுடைய கிராமமான கோம்பையில் கோவிலும் மசூதியும் பக்கத்தில் இருக்கிறத காமிக்கிறீங்க. அங்கே இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் நல்ல உறவோடு இருப்பதை காண்பிக்கிறீர்கள். இது பல கிராமங்களில் தமிழ்நாட்டில் இருக்குது, இந்தியாவிலேயே இருக்குது. இருந்தும் நீங்கள் இதை பதிவு செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஏன் தோண்டியது?
இன்னைக்கு எல்லாத்துலயும் என்ன பாக்குறாங்க, அடையாளம் என்ன, நீ என்ன முஸ்லீமா, இந்த மாதிரிதான் பார்க்கக்கூடியது இருக்கு. நான் அந்த அடையாளங்களோட வளரல, நான் ஒரு முஸ்லீம்ங்கிற இதே எனக்கு கிடையாது. 10/11 தான் நாங்க இருந்தோம். நான் ஒரு இஸ்லாமிய மதத்தை பின்பற்றினேன், மற்றவங்க அந்த மதத்தை பின்பற்ற அப்படிதான் இருந்தது தவிர மற்ற வேறுபாடுகள் எதுவுமே இல்லாம வளர்ந்தோம். ஆனா நகரத்துக்கு வர்றப்ப வந்து அதை நான் உணர ஆரம்பிச்சு. எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டுல கோவை குண்டு வெடிப்புக்கு அடுத்து, அதுக்கு முன்னாடி பாபர் மசூதி, இதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த முஸ்லீம் அப்படிங்கறத வந்து மாற்றுறதோட மற்றவங்களும் பார்க்கக்கூடியதை வந்து உணர ஆரம்பிச்சேன். அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது, வருத்தமா இருந்தது. அதோட வரலாறு பார்க்குறப்ப வரலாறு வந்து ரொம்ப தவறாகவே சித்தரிக்கப்பட்டிருக்கு. இந்திய வரலாறு வந்து உங்களுக்கு வந்து மேற்கத்திய காலனியவாதிகள் எழுதி வச்ச வரலாறு இன்னைக்கும் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். அதுல முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் படையெடுத்து வந்தார்கள்ன்றதுதான் வந்து ஒரு அதிகமாக சொல்லப்பட்ட விஷயமா இருக்கு. ஆனா அரேபியால பரவன சமகாலத்திலேயே வந்து இங்க இஸ்லாம் வந்து வணிகத்து மூலமா வந்துருச்சு.
ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாத்திற்குள்ளேயும் தூயவாதம் என்ற ஒரு பேரிலே உள்ளூர் கலாச்சாரத்தை, உள்ளூர் மரபுகளை மற்ற மதத்தவர்களுக்கு சம மரியாதை கொடுக்கின்ற போக்கினை நிராகரிக்கின்ற ஒரு பாங்கும் எழுச்சி பெற்று வருகிறது. அதை எப்படி தமிழ் இஸ்லாமியர்கள் எதிர்கொள்கிறார்கள் நினைக்கிறீர்கள்?
இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குழப்பமான காலகட்டம். நாம வந்து வஞ்சிக்கப்பட்ட சமூகங்கிற ஒரு சிந்தனை வந்து அவங்களுக்குள்ள மேலோங்கி வந்துருச்சு. அது சரியோ தவறோ அதை வந்து சமூக தலைவர்கள் பலரும் வந்து அதை ஊக்கி வச்சுட்டு இருக்காங்க. அந்த இதுலதான் வந்து இவங்க வந்து விலகி போறதுங்கிற ஒரு தவறான ஒரு வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அதை நான் மறுக்கிறதுக்கு இல்லை. இஸ்லாமிய சமுதாயம் வந்து நிச்சயமா சுய விமர்சனம் செய்ய வேண்டியது, சுய தன்னோட சமூகத்தை உள்நோக்கி பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு.
கோம்பை எஸ் அன்வர் அவர்கள் அளித்த செவிக்கேட்டீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த சர்வதேச கண்ணோட்டம். எகிப்தில் 2012 நடத்தப்பட்ட தேர்தலில் வெற்றி பெற்று பதவியேற்ற அந்நாட்டின் முன்னாள் அதிபர் முகமது மோர்சி சிறைவாசம் அனுபவித்து வந்த நிலையில் எகிப்திய நீதிமன்றம் ஒன்று மோர்சிக்கு இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் பிரதீபன் புனிதசீலன்.
முகமது மோர்சி எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சமயத்தில் எகிப்திய அதிபர் ஹொஸ்னி முபாரக்கின் ஆட்சிக்கு எதிராக நடந்த போராட்டங்களின் போது சிறை உடைப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. 2011 ஆண்டு ஜனவரி மாதம் வாடி நேட்டான் சிறைச்சாலையிலிருந்து தப்புவதற்காக வெளிநாடுகளைச் சேர்ந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளுடன் மோர்சி இணைந்து செயல்பட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மோர்சியோடு இந்த வழக்கை எதிர்கொள்ளும் பலர் ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்த பாலஸ்தீனர்கள். அவர்களில் பலர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை. இருந்தும் மோர்சிக்கும் 100க்கும் மேற்பட்ட பிறருக்கும் இதே குற்றச்சாட்டின் கீழ் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. எகிப்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அதிபர் என்ற பெருமையை 2012 ஆண்டு நடைபெற்ற தேர்தல் வெற்றி மூலம் இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்பைச் சார்ந்த முகமது மோர்சிக்கு கிடைத்தது. இருந்தும் இவரது பதவிக்காலம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. பதவியேற்று ஒரு வருடத்தில் ஒரு அரசாங்க ஆணை மூலமாக ஏராளமான அதிகாரங்களை மோர்சி தனக்கு அளித்துக் கொண்டார். இதை எதிர்த்து அங்கு தொடர் வீதி போராட்டங்கள் நடந்தன. 2013 ஆண்டு ஜூலை மாதம் ராணுவம் மோர்சியை ஆட்சி கவிழ்ப்பு செய்தது. ராணுவ புரட்சியை நடத்திய ஜெனரல் அப்துல் பத்தா அல் சிசி 2014 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று நாட்டின் ஜனாதிபதியாக தேர்வானார். புதிய அரசாங்கம் முகமது மோர்சியையும் அவரது அமைச்சரவையையும் சகாக்கள் பலரையும் கைது செய்தது. அவரது அமைப்பான முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியை தடை செய்தது. எகிப்தில் இடம்பெற்ற நடைபெற்ற மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டங்களின் போது ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்து வதைகளுக்குள்ளாக்குவதற்கு உத்தரவிட்டார் என்ற குற்றச்சாட்டுகள் மோர்சி மீது சுமத்தப்பட்டது. ஏற்கனவே 20 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் மோர்சி 2 வருடங்கள் வரை சிறையில் கழித்திருந்தார். அத்துடன் அரசாங்க ரகசியங்களை கட்டாருக்கு வெளியிட்டது உட்பட மேலும் பல குற்றச்சாட்டுகளும் முன்னாள் அதிபர் மோர்சி மீது சுமத்தப்பட்டுள்ளன. தமீது சுமத்தப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டுகள் அரசியல் நோக்கம் கொண்டவை என தெரிவித்த முகமத் மோர்சி தமீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளதுடன் தாமே எகிப்தை ஆளும் உரிமை கொண்ட தலைவர் என இன்னமும் வலியுறுத்தி வருகின்றார். எகிப்தின் முன்னாள் அதிபர் முகமத் மோர்சிக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருந்தாலும் தண்டனை நிறைவேற்றப்பட முன்னதாக தண்டனை குறித்து எகிப்தின் தலைமை மத அதிகார பீடமான தலைமை முப்தியிடம் அரசு கருத்தை கேட்க வேண்டும். ஆனால் முப்தியின் கருத்து அரசை கட்டுப்படுத்தாது. இந்த தண்டனையை முப்தி ஏற்றுக்கொண்டாலும் இதற்கு எதிராக பாதிக்கப்பட்டோர் மேல்முறையீடு செய்ய முடியும். முன்னாள் அதிபர் ராணுவ கவிழ்ப்பு செய்யப்பட்டது முதல் முன்னாள் அதிபருக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் எதிராக ஆட்சியாளர்கள் நீதித்துறையை கருவியாக பயன்படுத்துவதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றனர்.
அரிய வகை உயிரினங்களை உண்ணும் பழக்கம் தென்னமெரிக்க நாடான பெருவில் அதிகரித்து வருகிறது. சட்டவிரோத வன விலங்கு வர்த்தகமும் அங்கே பெருகி வருகிறது. இது குறித்த பிபிசியின் குறிப்பை தமிழ் தருகிறார் நந்தினி குருசங்கரன்.
நீங்கள் எத்தனையோ வகையான பழச்சாறுகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் பெருவில் கிடைக்கும் பழச்சாறில் சேர்க்கப்படும் ஒரு பொருள் உங்களுக்கு அவ்வளவு பிரியமானதாயிருக்காது. காரணம், இந்த பழச்சாற்றில் பழத்துக்கு பதிலாய் இவர்கள் உபயோகப்படுத்துவது தவளைகளை. ஆம், லிமாவில் உள்ள மயோரிஸ்டா கடைத்தெருவில் உள்ள நீர்வாழ் உயிரினங்களின் காட்சியகத்தில் ஆண்டேஸ் மலைப்பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட அழிந்து வரும் அரிய வகையான தேரை மற்றும் தவளை இனங்கள் டசன் கணக்கில் கண்ணாடி மீன் தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ளன. அங்கே உள்ள கடையில்தான் தவளைச்சாறு தயாரிக்கப்படுகின்றது. இதனை செய்வதற்கு சில நிமிடங்கள்தான் பிடிக்கின்றன. முதலில் தவளையை தொட்டியிலிருந்து எடுத்து அதன் கழுத்தில் கத்தியால் ஒரு சின்ன கீறல் போடப்படுகின்றது. பின்னர் வாழைப்பழத்தோலை உரிப்பது போல அதன் தோல் உரிக்கப்பட்டு அடுப்பில் உள்ள ஒரு பாத்திரத்தில் சில குழம்புடன் கொதிக்கவிடப்படுகின்றது. அடுத்து ஒரு பெருவிய மருத்துவத்தன்மை கொண்ட வேரான மெக்காத்தூள் மற்றும் வைட்டமின்கள், பழம் மற்றும் தேன் சேர்க்கப்பட்டு அரைவையில் அரைக்கப்படுகின்றது. கடைசியாக மேலும் அதனுடன் தேன் சேர்த்து ஒரு குடுவையில் ஊற்றப்படுகின்றது. இந்த தவளைச்சாற்றை ஆண்டஸ் பகுதியின் வயாகரா என்றும் புகழ்கின்றனர். கிட்டத்தட்ட 100 தவளைச்சாறு குடுவைகளை ஒரு நாளைக்கு விற்பனை செய்யும் அந்த கடையின் பெண்மணிக்கு பலமுறை இந்த தவளைச்சாறு தயாரித்த குற்றத்திற்காக அபராதம் விதிக்கப்பட்டிருந்தாலும் இவர் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறார். எத்தகைய அறிவியல் பூர்வமான சான்றும் இல்லாமல் உடல் நலனுக்கு ஏற்றது என மக்கள் இதை கண்மூடித்தனமாக நம்புகிறார்கள். பெருவில் வனவிலங்குகளை விற்பது, கடத்துவது மற்றும் அவற்றின் மூலம் பணம் சம்பாதிப்பதும் சட்டவிரோதமானது. அருகி வரும் உயிரினங்களின் சர்வதேச வர்த்தக மாநாட்டில் பட்டியலிடப்பட்ட உயிரினங்கள் எவரிடமாவது பிடிபட்டால் ஒருவருக்கு சிறை தண்டனை உறுதி. ஒரு நாளைக்கு குறைந்தது 6 அல்லது 7 விலங்குகளாவது உள்ளூர் சந்தையில் பிடிபடுகின்றன. ஆனாலும் நடைமுறையில் சிறை தண்டனை வழங்குவது மிகவும் அரிதாகவே கடைபிடிக்கப்படுகிறது என்கிறார் சுற்றுச்சூழல் காவல்துறையைச் சேர்ந்த மேஜ் ரோஸ் மிகுவெல் ரூஸ். பெருவின் பிராந்திய தலைநகரான இக்விடோஸில் உள்ள பெலன் சந்தையில் வனவிலங்குகளின் இறைச்சி மண்டி கிடக்கிறது. மிகவும் அரிய வகையைச் சேர்ந்த கைமேன் என்ற முதலையினம், காட்டு மான்கள், பெக்காரி என்ற பன்றி இனம் ஆகிய விலங்குகளை உள்ளூர் மக்கள் வேட்டையாட அனுமதி உண்டு. ஆனால் அவற்றை விற்க இயலாது. ஆனாலும் கருப்புச் சந்தையில் அது விற்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. உயிருள்ள விலங்குகளும் விற்பனைக்கு உள்ளன. அரிய வகையான சிறிய ஆமைகள், இகுவானாக்கள் மற்றும் சிறிய கருமை நிற கைமன் வகை முதலை குட்டிகள் போன்றவை கூட விற்கப்படுகின்றன. கொழுத்த பணம் படைத்த வாடிக்கையாளர்கள் சந்தைக்கு வரும் இந்த விலங்குகளை வாங்கி அவற்றிற்கு மயக்க மருந்து கொடுத்து கொலம்பியாவிற்கு கடத்துகிறார்கள். முறையான வன விலங்குகளின் வணிகம் பெருவில் இருந்தாலும் சட்டவிரோத நடவடிக்கைகளை மறைப்பதற்காகவே இது பயன்படுத்தப்படுகிறது என்கிறார் பெருவில் வசிக்கும் ஜெர்மானிய உயிரியல் மற்றும் தவளை நிபுணர் ரெய்னர் ஷெல்டா.
இந்த குறிப்புடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி நேயர் நேரம், பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா. நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் அலைவரிசை விவரங்கள் பற்றிய தகவல்களை நேயர்களுக்கு தரலாமே சங்கீதா?
ஆம், பிபிசி தமிழோசை வானொலி நிகழ்ச்சிகளை சிற்றலை மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை நமது நிகழ்ச்சிகளை புதிய அலைவரிசைகளான 31 மீட்டரில் 9900 கிலோஹர்ட்ஸிலும், 22 மீட்டரில் 18,830 கிலோஹர்ட்ஸிலும், 19 மீட்டரில் 15,330 கிலோஹர்ட்ஸிலும் கேட்கலாம்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சங்கீதா?
ஆம், முதலில் நமது நிகழ்ச்சிகள் குறித்து பொதுவான சில கருத்துக்களை எழுதும் புதிய நேயர் நாமக்கல் செந்தில்குமார், நான் தங்களது நிகழ்ச்சிகளை கடந்த சில வருடங்களாக கைபேசி மூலம் கேட்டு வருகிறேன். தங்களது சேவை மிகவும் அருமையாக உள்ளது. எங்கள் நாட்டு செய்திகள் மிகவும் குறைவாகவே ஒலிபரப்பப்படுகின்றன. சில நாட்களில் தமிழக செய்திகள் எதுவுமே இடம்பெறுவதில்லை. மேலும் விண்டோஸ் மொபைலுக்கு ஆப்ஸ் உருவாக்கினால் என்னை போன்ற கைபேசி மூலம் கேட்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்கிறார்.
புதிய நேயருக்கு நன்றி. நான் முன்பு அடிக்கடி குறிப்பிட்டதைப் போல இந்திய, இலங்கை, உலக செய்திகள் எல்லாமே செய்திகளின் அன்றைய முக்கியத்துவத்தை வைத்து நமது நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்றன. இதில் பிராந்திய பாகுபாடு ஏதுமில்லை. நேயர் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு தமது கருத்துக்களை அனுப்ப கோருகிறோம். நேயரின் மற்றொரு கோரிக்கையான மொபைல் ஆப் பற்றி நாம் ஏற்கனவே பரிசீலித்து வருகிறோம். விரைவில் அது குறித்து ஒரு முடிவெடுப்போம். நன்றி.
இலங்கை போர் முடிந்த மே 19 வெற்றி தினமாக கொண்டாடாமல் பிரிவினையிலிருந்து நாட்டை காத்த தினமாக அனுசரிக்கப் போவதாக இலங்கையின் புதிய அரசு அறிவித்திருப்பது குறித்து எழுதும் கனடா நேயர் நாராயண பிள்ளை நவரத்னம், இலங்கையின் புதிய அரசு போர் வெற்றி தினத்தை மாற்றி மே 19 போரின் போது மரணித்த அனைத்து தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்களின் துக்க தினமாக அனுஷ்டிக்க அரசு எடுத்த முடிவு சிறந்ததே. இதில் அரசின் இராணுவமும் வரும், விடுதலைக்காக போராடிய போராளிகளும் வருவார்கள், பொதுமக்களும் வருவார்கள். இந்த நாளினை அனைவரும் ஏற்று கடைபிடிப்பது அனைவருக்கும் சிறந்ததாகும் என்கிறார்.
இதே செய்தி குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்தெழுதும் பாரிஸ் நேயர் பெனடிக்ட், வார்த்தைகள் மாறியிருக்கலாம், வழக்கத்தில் மாற்றமில்லை, எழுத்துக்கள் மாறியிருக்கலாம், பொருள் மாறவில்லை. இலங்கை அரசின் அரசியல் நகர்வுகள் சரியாக திட்டமிடப்படுகின்றது. நாங்கள் வெற்றி என்று கொண்டாடினால் உங்களுக்கு கோபமும் தான். எனவே எங்கள் நாட்டுக்காக உங்களை கொண்டவர்களை போற்றியும் இறந்த வீரர்களுக்காகவும் அஞ்சலி செலுத்துகின்றோம். நீங்கள் இறந்து போன உங்கள் உறவுகளுக்கும் வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் மெழுகு திரியேற்றுங்கள். சுதந்திரமாக ஒப்பாரியும் வையுங்கள் என்பதே இதன் பொருள். எங்கள் தலைவர்களை பொறுத்தவரையில் இது ஒரு முன்னேற்ற செயல். முன்னேற்றம்தான் எங்களுக்கு அல்ல, அது அவர்களுக்கு என்கிறார்.
ஜெயலலிதா வழக்கு தீர்ப்பு குறித்து எழுதும் கனடா நேயர் முல்லை மதி, சல்மான்கான் வழக்கு அசிங்கத்தையும் ஜெயலலிதாவின் வழக்கு அருவறுப்பையும் ஏற்படுத்துகிறது. இது இந்தியாவின் நலன்களுக்கு பெரும் கேடாகும். நீதி நிர்வாகத்துறையில் தேவையான மாற்றம் அவசியம். பூனைக்கு யார் மணி கட்டுவது என்கிறார்.
இதே தீர்ப்பு குறித்து எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், இந்தியாவில் ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் நீதி உட்பட காசு இருந்தால் வாங்கலாம். இந்த தீர்ப்பால் எமக்கு இந்திய ஜனநாயகத்தின் மீது இருந்த நம்பிக்கை முற்றிலும் அழிந்தது. நல்லவனாக பிறப்பது சந்தர்ப்பத்தினால், நல்லவனாக வாழ்வது முயற்சியினால். கூடியவரை நல்லவனாகவே வாழ்வோம், வாழ முயற்சிப்போம். நமக்கு மேலே கண்காணிப்பு கேமரா உறங்காமல் கண்காணிக்கிறது என்கிறார்.
அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் 22 நடக்கும் என்ற செய்தி குறித்து ஃபேஸ்புக் மூலம் எழுதும் திருத்தங்கள் செல்வம் பழனிசாமி, இந்த வழக்கில் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் அதிரடி மாற்றங்கள் வரலாம் என்கிறார்கள். எனவே இந்த கூட்டம் நடக்குமா என்பது சந்தேகம்தான் என்கிறார்.
காவிரி நீர் மாசடைவது குறித்த தொடர் குறித்து எழுதும் அதம்பை ராமமூர்த்தி, அடுத்த உலகப்போர் தண்ணீருக்காக மூடும் என்ற அச்சத்தில் உலக நாடுகள் பயந்து நடுங்க, தமிழகமும் அதை பற்றி சிறிதும் எண்ணாமல் காவிரியை மாசுபடுத்தி மண்வளத்தை சூறையாடி ஆற்று நீரில் சாயக்கழிவுகளையும் சாக்கடைகளையும் கலக்கச் செய்து தண்ணீரை மிக வேகமாக மாசுபடுத்தி வருகின்றது. ஊதுகிற சங்கை ஊதிவிடுகிற மாதிரி சுவாமிநாதன் அவர்கள் காவிரியின் இன்றைய நிலையை மிக துல்லியமாக பதிவு செய்திருக்கிறார். தும்பை விட்டு வாளை பிடிப்பது என்று கூட இல்லாமல் எதையுமே பிடிக்க இயலாமல் மிகப்பெரிய தண்ணீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்க வேண்டிய அவலத்துக்கு தமிழகத்தை தள்ளிக்கொண்டிருக்கும் இன்றைய நிலையை என்னவென்று சொல்வது? மக்களும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இனியேனும் திருந்துவார்களா என்று கேட்கிறார்.
இதே தொடர் குறித்து எழுதும் புதுச்சேரி நேயர் செந்தில்குமார், இத்தொடர் காவிரியின் நிலை குறித்து நன்கு விளக்கியது. 1980களில் பொதுப்பணித்துறை காவிரி நவீனமயமாக்கும் திட்டத்தை முன்னெடுத்து செய்தது. அதே போன்ற ஒரு திட்டம் இப்போதும் தேவைப்படுகிறது என்கிறார்.
மெக்சிகோ கடத்தல் செய்தி குறித்து எழுதும் கலிபோர்னியா நேயர் வீட்டி ரவிச்சந்திரன், மெக்சிகோ ஆள் கடத்தல் கைது குறித்து விளக்கம் செவிமடுத்தேன். சட்டவிரோதமாக வருபவர்களுக்கு பல பிரச்சனைகள் உள்ளன. இது தெரியாமல் பலர் இதற்காக பணம் கட்டுகின்றனர். முதல் அச்சுறுத்தலே போதைப் பொருள் கடத்தல் கும்பலால் தான். எவ்வளவுதான் எச்சரித்தாலும் யாரும் கேட்கப் போவதில்லை என்கிறார்.
தமிழக பொதுப்பணித்துறை லஞ்ச பிரச்சினை குறித்த செய்தி குறித்து எழுதும் பெங்களூரு நேயர் ராஜா மதிவாணன், இந்த ஒப்பந்ததாரர்களுக்கு 23% லஞ்சம் கொடுப்பது தவறு என்று தோன்றவில்லை. 45% கேட்கப்படுவதுதான் தவறாக தெரிகிறது. ஒப்பந்தக்காரர்கள் காலம் காலமாக லஞ்சம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை எல்லாரும் பங்கு போட்டு தின்று கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது வழக்கு செலவு, ஓட்டுக்கு காசு என்று செலவு அதிகம். அதனால்தான் இந்த சதவீதம் உயர்வு என்கிறார்.
சரி, நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேர்களே, உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு தொடர்ந்து தெரியப்படுத்துங்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.